நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்கோர் எல்லா ஜெகதீசன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. ஈரானின் புதிய அதிபர் ஹசன் ரவுஹானி பதவியேற்றதன் பின்னர் அந்நாட்டின் அணுத்திட்டம் தொடர்பில் உலக வல்லரசுகளுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளின் முதற்கட்டம் சுமூகமாக அமைந்திருப்பதாக ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் கூறுகின்றனர். ஈரான் முன்வைத்த திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்கும் துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் உறுதியான பரிந்துரைகளுடன் வர வேண்டும் என்று ஜெனீவாவில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
We hope that Iran will come with constructive and concrete proposals today.
மிதவாதியான ரவுஹானி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னர் நீண்ட எழுபறையில் இருக்கின்ற ஈரானின் அணு விவகாரத்தை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கைகள் வலுத்து வருகின்றன.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியமான லோஹரின் ஆளுநர் அர்சமர் ஜமால் மைக்ரோஃபோன் எனப்படும் ஒலிவாங்கியில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஈத் அல் அதா பெருநாள் தொழுகைகள் முடிந்து கூடியிருந்த பக்தர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்தபோது இந்த குண்டு வெடித்து அவர் கொல்லப்பட்டார். தீவிரவாதிகளின் முக்கிய இலக்காக ஜமால் இருந்து வந்தார் என்று தெரிவிக்கும் அரசியல் நோக்கர்கள் ஆப்கானிய அதிபர் அமித் கர்சாய்க்கு இவர் நெருக்கமானவர் என்றும் தெரிவிக்கிறார்கள். 2009 அமித் கர்சாயின் தேர்தல் நிர்வாகியாகவும் இவர் திகழ்ந்தார். இவரது கொலையை கடுமையாக கண்டித்திருக்கும் அமித் கர்சாய் ஈத் பெருநாள் தொழுகையின் போது குண்டு வைத்து கொலை செய்ததன் மூலம் தாலிபன்கள் இஸ்லாமுக்கும் மனிதத்தன்மைக்கும் எதிரானவர்கள் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் என்று சாடியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஐரோப்பிய சுற்றுச்சூழல் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற புதிய அறிக்கையின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் நகர்ப்புற குடியிருப்பாளர்களில் 90% கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மாசடைந்த காற்றுக்கு முகம் கொடுக்கிறார்கள். காற்று மண்டலத்தில் கலக்கும் கரியமில வாயுவின் அளவுகள் ஐரோப்பாவில் அண்மை காலங்களில் குறைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் காற்று மாசடைதல் பிரச்சினையை தடுக்க முடியாதிருப்பதாக அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தால் அபாயகரமானவை என்று கணிக்கப்பட்டிருக்கின்ற அளவுகளையும் தாண்டி எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் வாகனங்களும் தொழிற்சாலைகளும் காற்றை மாசப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது.
இதேவேளை ஜெர்மனின் அழுத்தத்திற்கு பணிந்து கார்களின் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் தள்ளி போட்டிருக்கிறார்கள். இந்த சட்டங்கள் 2020 நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும். அது இப்பொழுது 2024 ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. இதற்காக சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனங்கள் பெரும் பணங்களை செலவழித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஜப்பானை தாக்கவுள்ள சக்திமிக்க சூறாவளி ஒன்றை எதிர்கொள்வதற்கு ஃபுகுஷிமா அணு மின் நிலைய பணியாளர்கள் தயாராகி வருகிறார்கள். புதன்கிழமையன்று அதிகாலையில் ஜப்பானை தாக்கவுள்ள வீஃபா புயல் மலை மூலம் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. 2011 ஜப்பானை தாக்கிய நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரழிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தை அண்டியே இம்முறை வீஃபா சூறாவளியும் வீசிருக்கிறது.
த ஹேகில் இருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைகளிலிருந்து கலந்து கொள்ளாமல் தனக்கு 1 விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்பதை தாம் நிறுத்துவதற்கு கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் அதற்கு ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். அதாவது, தனது நாட்டின் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஏதுவாக இந்த நீதிமன்ற விசாரணைகளில் கலந்து கொள்வதிலிருந்து அவ்வப்பொழுது தனக்கு விலக்கு அளிக்கப்பட்டால் தான் 1 அவகாசத்தை கேட்க மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பிரிட்டனின் தெற்கே ஸ்டோன்ஹெஞ்ச் பகுதியில் தொல்பொருள் ஆய்வு நடந்த இடம் ஒன்றில் கிடைத்துள்ள ஆதாரங்களின்படி பிரான்ஸ் நாட்டவர்களை விட பிரித்தானியர்கள் பல 1000 முன்பே தவளைகளின் கால்களை உண்டு வந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் மிக பழமையான மனித குடியேற்றத்தில் நடந்துள்ள இந்த அகழ்வாராய்ச்சிகளின் போது கரிக்கட்டையான தவளைக்கால் எலும்புகளும் செமன்மீன் முள்ளுகளும் வேறு தானியங்களும் கிடைத்திருக்கின்றன. குறைந்தது கிறிஸ்துவுக்கு முன்னர் 6250 முன்பே, அதாவது பிரான்ஸ் நாட்டவர்களுக்கு 8000 முன்பே தவளை உணவை பிரித்தானியர்கள் சுவைத்து உண்டிருக்கிறார்கள்.
இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் ஒடிஷா கடற்கரைகளை கடந்த வாரம் கடுமையாக பாதித்த பயிரின் புயலில் சிக்கி 1000 அதிகமான வெளிநாட்டு பறவைகள் இறந்ததாக இந்திய வனவியல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.